അഖിലാന്തകോടി ബ്രഹ്മാണ്ഡമായ കൃപാസാഗരം. ശ്രീഹപ്രതിയാണ് ഭഗവാന് അനുഭവിക്കണം. உலகத்துல பகவான் அனுபவிக்க கூடாது அப்படின்னு யாரும் தடை போட முடியாது. அதனாலே நாமதான் தடையா இருக்கும் நம்முடைய பகவத் அனுபவங்களுக்கு. நாமதான் தடையா இருக்கும் நம்முடைய அகம்பாவம், மமக்காரம், அசூயை, காமம், குரோதம், இதெல்லாம் தான் தடையா இருக்கு. நிறைய போர்வை மாதிரி போட்டு இருக்கும், அகம்பாவ போர்வை, மமக்கார போர்வை, காம போர்வை, அசூயின்னு போர்வை, எல்லாம் போட்டு இருக்கும். இத்தனையும் இத்தனை போர்வைகள் போட்டு இருக்கிறதுனாலதான் புழுங்கிறது மனசு. நல்ல வெயில் காலம் ஒரு 10 கம்பளி எடுத்து போட்டீங்க அவ்வளவு புதுமையா இருக்கும் அப்படின்னு. அதுபோல இந்த அகம்பாவம் மமக்காரம் எல்லாம் பயங்கரமா இருக்கு. மனசை போட்டு படுத்தி எடுக்கிறது, புழுங்கிறது, நிஜமாவே புழுங்கி 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 மனசு நொந்து போகிறது, ரொம்பவே நொந்து போகிறது, வெளில சொல்ல முடியாம நொந்து போகிறது. சேரெல்லாம் புழுக்குங்க சரியா மனசை தான் போட்டு குளிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் சாப்பிட்ற வஸ்து கூட எல்லாம் புழுங்கி புழுங்கிதான் புழுக்காரு. அது போல மனசு இங்க புழுங்கின் இருக்கு, புழுங்கி 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 படாத பாடு வர்றது. இந்த மனசுடைய புழுக்கத்திலேருந்து வெள்ள வரணும், வர முடியல. ஒவ்வொரு நாளும் இல்லை, இன்னைக்கு ஒழுங்கா இருக்கணும்னு நினைக்கணும், முடியல. புறாமப்படப்படாதுன்னு நினைக்கிறோம், ஆனா அதான் வர்றது. கோபம் வேண்டாம் நினைக்கிறோம், ஆனா அதுதான் நமக்கு தலைவனா உட்கார்ந்து சாரத்தியம், சாரத்தியம் பண்றது கோபம் இல்லை. இதுல இருந்து விடுவிக்கணும், விடியணும், இதுல இருந்து விடுதலை அடையணும் அப்படின்னா சத்குரு கிருபை, அந்த சத்குரு கிருபையை சம்பாதிக்கிறதுக்கு தெய்வானுகிரகம் வரும். அந்த மாதிரி ஒரு தெய்வான கிரகம் திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு வாய்ச்சல். அதனாலே சுவாமி ராமானுஜரிடத்திலே அவள் பேசலாம், ஆச்சரியமா, என்னை புவியில் ஒரு பொருளாக்கி வைத்து மருள் சுருந்த முன்னை பழவினை வேறறுத்து அப்படின்றார் திருவரங்க சமுதனார். ராமானுச நூற்றந்தாதிக்கு சொல்லும் போது என்னை புவியில் ஒரு பொருளாக்கி வைத்து மருள் சுரந்த முன்னை பழவினை வேறெடுத்து ஊழி முதல்வன் பாதமே பன்னிப்பன. ரொம்ப அழகா சொல்ற, என்னுடைய பழவினைகள் எல்லாம் வேறெடுத்து ஊழி முதல்வனையே தியானம் பண்ணு எனக்கு கிருப பண்ணது சுவாமி ராமானுஜன் அப்படின்றார். பூமியில என்னையும் ஒரு வஸ்துவாக்கிட்டார், என்னை புவியில் ஒரு பொருளாக்கி வைத்து தகுதியே இல்லாதவன் நான், எனக்கும் ஒரு தகுதியை கொடுத்துட்டான். அந்த மாதிரி பெண்களை சுவாமி ராமானுஜரிடத்துல அந்த காருண்யத்துடைய கிருபைய பார்த்து, காருண்யத்துடைய எல்லையில்லாத தன்மையை பார்த்துட்டு பேசலாம். கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போலே, இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே, இதெல்லாம் பேசிட்டு வரலாம். இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுக நம்பியை போலே, இருமிடர் பிடித்தேனோ செல்வ பிள்ளையை போலே. இந்த செல்வ பிள்ளையுடைய நான் விஷயத்தை சொல்லும் பொழுது பெரியவாளுடைய அனுபவம் ஆச்சரியமா, தெய்வமே கட்டி அணைக்கும்படியான கழுத்தா எனக்கு இருக்கு. சாதாரணமா சொல்றேன், அக்கமா சொன்ன கழுத்து நிக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி லோகத்தை. அந்த மாதிரி நம்முடைய கழுத்தை தான் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கு. ஆனா சுவாமி ராமானுஜருடைய கழுத்து பாக்கியமுடையதாயிட்டாங்கன்னா செல்வப்பிள்ளை வந்து கட்டி கொடுத்தான். நம்ம கழுத்துல சுருக்கு பிடிக்கும், எவ்வளவு ஆகும் கழுத்துல, ஆனா பகவான் வந்து கட்டி அணைச்சின்றதான ஒரு சுகம் கிடைக்கிறது. அப்படி செல்வப்பிள்ளை ஆலிங்கனம் பண்ணும்படியான ஒரு இருமிடர் அடியாளுக்கு இல்லையே சுவாமி அப்படின்னு சொன்னார். இருமிடர் பிடித்தேனோ செல்வப்பிள்ளையை போலே அப்படின்னா சுவாமி ராமானுஜர் உடனே அப்படி கேட்டு அப்படி நடவி பார்க்கின்றன. வாஸ்தவம் தான் செல்வப்பிள்ளை சொட்ட இடம் இன்னும் சித்திக்கிறது சுகம். ஒரு குழந்தைய கொஞ்சம் அப்படின்னா அழகா ஒரு உற்சம் கொடுக்கறது, இல்லாட்டி மழை நம்ம இடத்துல பேசுறது, இல்லாட்டி நம்மளை பார்த்த உடனே சிரிக்கிறதுனா அது அப்படியே சித்திக்கும், நினைக்க 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 சித்திக்கும். அதுபோல ஆச்சரியமா இங்க சுவாமி ராமானுஜருடைய கழுத்து சித்திக்கிறனா அவருக்கு ஆகா செல்வப்பிள்ளை சட்ட கழுத்து அப்படின்னு. சுவாமி ராமானுஜருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பக்தர்கள் அந்த கழுத்தை பார்க்கலாம், என்ன அழகான கழுத்து, பன்னிரு திருமணம் இருக்கா, அந்த கழுத்துலையும் ஒரு திருமணம் இருக்கா, அந்த அழகா அந்த சிக்கை அப்படி வந்து உரசரம் அந்த கழுத்து, அந்த கழுத்தை தானே சம்பத்குமாரன் பிடித்தான் அப்படின்னு எல்லாரும் அசந்து போனார்கள். பெண் பிள்ளை அடுத்த வாக்கியம் சொல்றான், நில்லன பெற்றேனோ இடையாற்றூர் நம்பியை போல, நில்லன பெற்றேனோ இடையாற்று நம்பியை போலே அப்படின்னு. இது இடையாற்று நம்பியை போல, இடையாற்றூர் நம்பியை போல, இளையாற்று நம்பியை போல கொஞ்சம் பாடபேதம் இருக்கு. ஆச்சரியமா இடையாற்று நம்பி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், இந்த ஒரு ஊர் அது இடையாறு இருக்கு, சில இடங்கள் இளையாறு இருக்கு, சில இடங்கள் இடையாறு இருக்கு. அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் இடையாற்றின் குடியான் அப்படின்னு பேர் இருக்கு. ஊர் பெயர் கொண்டு அவருக்கு பெயர் அவர் திருவனந்தபுரத்துக்காரா அதா பிருந்தாவனக்காரா அப்படின்னு சொல்லியா ஸ்ரீரங்கவாசி. அதுபோல இடையாற்றின் குடியான் பேர் அவருக்கு ரங்கராசனிடத்துல அதீத பக்தி, ரங்கனத்தவர மறந்தும் புறந்துழா மாந்தர். சாதாரணம் மறந்தும் புறந்துழா மாந்தர்ன்ற வாக்கியம் வந்து சிவன் நாராயணத்தவர வேற யாரிடத்திலையும் போகாத வாழ பத்தி சொல்றோம், ஏகபக்தியில் இருக்க வாழ பத்தி சொல்றோம். இவர் ரங்கனத்தோட அரங்கே போக மாட்டார், சுந்தரடி புதியாழ்வார் போவே ரங்கனே கவி, என் நமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்ற ஒரு நிஷ்டர் இருக்கு. ஏகமூர்த்தி நிஷ்ட, ஏகமூர்த்தி உபாசனம், கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் தடிச்சு விழுந்தாலும் சரீரத்துல வியாதி வந்தாலும் யாராவது அவமானப்படுத்தினாலும் எது நடந்தாலும் ரங்கா அப்படின்னு ஒன்றுமா ஒரு வாயில், அந்த ரங்க நாமம்தான் அவருக்கு பரம பூக்கியமா இருந்த ஒரு விஷயம். எப்பொழுதுமே ரங்கஸ்மரணம் பண்ணிட்டே இருப்பார். ஸ்ரீரங்கத்துல நாலு பிரம்மோத்சவம் ஒன்று வருஷத்துக்கு நாலு பிரம்மோற்சவம், அப்ப எப்படி இருப்பாரு பாத்தீங்க பெருமாள் 365 நாள் உற்சவம் ரங்கராஜன், ரங்கராஜனாச்சு ராஜாதி ராஜன் ரங்கராஜன் நாலு பிரம்மோற்சவம். இவர் எப்படாப்பா உற்சவம்னு சொல்லி ஓடுவான விழுந்து, காவே இந்திரஜாதேயம் ஆச்சரியம் வைகுண்டம் ரங்க மந்திரம் ஸ்லோகமே இருக்கு. இந்த காவே எதுன்னு கேட்டா இதுதான் பிரஜாநதியா, இந்த பிரஜாநதின்றது பரமபதமாகிய வைகுண்ட லோகத்துல ஓடக்கூடிய ஒரு நதி, ஸ்பட்டிகம் போலே சினம் இருக்கும், அதுல அது ஒரு முங்கு முங்கி குள்ள குளிர கொடஞ்சு நீராடினா அப்பாடா அப்படின்னு இருக்கணும். அந்த மனத்துடைய தாபம் சரீர தாபம் எல்லாம் போயிடுமா. இந்த பிரஜாநதியில குளிச்சுட்டுதான் ஸ்ரீ வைகுண்டத்திலே நுழையணும், பிரஜாநதியில குளிச்சு முடிச்ச பிறகுதான் வைகுண்டத்துக்கு எந்த வாசல் வழியா நாம் நுழையணும் சொல்றது ஜெய விஜயர்கள் சொல்லுவார். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அமான தேவன் ஒருத்தன் நின்று இருப்பான், பிரஜாநதியில குளிச்ச உடனே சொல்லுவான் நீங்க அந்த வாசல் வழியா நுழையலாம், நமக்காகத்தான் அந்த வாசல் திறந்திருக்கு அப்படின்னு. மேற்கொள் 10,000 பேர் ஒரே சந்தர்ப்பத்துல மோட்சம் அடைவார்கள், அப்படிதான் அடைவார்களா முடியுமா? முடியும். பாகவத மகாத்மி மதுரந்தரவ கோகர்ணன் பாகவத சப்தாகம் என்றா ஒரே ஒருத்தன் தான் போனான், துந்துகாரி மட்டும் பரமபதமாகிய வைகுண்டம் ஆரம்பிச்சான். ரெண்டாவது தடவை சப்தாகம் பண்ணான், எல்லாரும் சந்தையோட கேட்டா ஹரியே வந்து எல்லாரும் ஐஷியில் விட்டான். அதை மிச்சப்பட்ட ஒரே ஒருத்தனை இருந்து கோகரணம் மட்டும்தான். மகான் அவரை மட்டும் விட்டுட்டா, ஏங்கடா அரிய சப்தாகம் ஆடா, வைகுண்டத்துல கூட்டம் கரைச்சலா இருக்கு, நிறைய பேர் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. கோகரணம் மட்டும் விட்டு விட்டு பெருமாள் மத்த எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டான். அவ அத்தனை பேரும் அப்படி முங்கி எழுந்தான். இந்த பிரஜாநதி உடனே அவளுடைய பாவத்துக்கு தகுந்தா போல வாசல், அதுலேயே வாத்சல்ய வாசல், பிரேம வாசல் நிறைய உண்டு. இந்த மாதிரி சக்கிய வாசல், தாத்திய வாசல், ஆஞ்சநேயர் தான் தாத்திய வாசல் நுழைவர். உத்தவ அர்ஜுனன் கோப குழந்தைகள்லாம் சக்கிய வாசல் நுழைவர். யசோதா, கௌசல்யா, சுமத்ரா, கைகேயி, வகுல மாளிகா இவெல்லாம் வாத்சல்ய வாசல்ல நுழைவார். கோபிகைகள் ஆச்சரியம், நிறைய பேர் உண்டு. மீரா இவெல்லாம் மாதுரிய வாசல், பிரேமத்வாரம் வழியா நுழைவார். ஹரித்வார் சொன்ன மாதிரி பிரேமத்வார் ஆச்சரியமா, வாத்சல்யத்வார், சக்கியத்வார், தாத்யத்வார், காந்தாத்வார், கிருஷ்ணனுடைய பத்தம விஷயங்கள்லாம் காந்தாத்வார் வழியா நுழைவார். உள்ள திரௌபதினா தாசியத்வார் வழியா நுழைவார். இது இல்லாம நிறைய துவாரங்கள் உண்டு, நிறைய வாசல்கள் போய் பாருங்க. எந்த வாசல் வழியா நுழையணும்னு இப்ப முடிவு பண்ணிக்கோங்க. எல்லா வாசலையும் நுழையணும் நினைக்கப்படாது, அது நடக்காது. எல்லா வாசலும் நுழைய முடியாது. அவ்வளவு வாசல், கோடி கோடி வாசல், அவ்வளவு பெருசு. இந்த உலகமே சின்னதுன்னா வைகுண்டம் எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாத்துக்கோங்க. பகவான் பகவத்கீதை என்னுடைய கால் பங்கு சக்தி தான் தான் இந்த லோகம் முழுக்க, இந்த பெரிய பிரபஞ்சமே அவருடைய கால் பங்கு சக்தி, மீது முக்கால் பங்கு சக்தி முழுக்க வைகுண்டத்துக்கு. அப்ப வைகுண்டம் எவ்வளவு பெருசு இருக்கும்னு பாத்து, இந்த உலகம் ஒண்ணுமே இல்லை. சூசு அவனுடைய மயிர்காவல்கள்ல கோடான கோடி பிரம்மாண்டங்களுக்காக, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா அப்படின்னு சொல்லு. அப்ப அவன் இருக்கிறான், அவன் அவ்வளவு பெரியவன் ஒரு இடத்துல இருக்கானா, பந்தடம் எவ்வளவு பெருசா இருக்கும். ஒருத்தர் 6 அடி வசனம் இருக்கா அப்படின்னு அவர் கட்டி 7 அடி வசனம் இருக்கும். திருவனந்தபுரம் பத்மநாபர் பெரியவரா அப்படின்னா இந்த ஆதிசேஷன் தான் பெரியவர். பத்மநாபரோட 1 அடி பெருசா இருக்கு, அதனால பத்மநாபர் மத்தத்தையா படுத்துக்கிறார். அகலத்திலையும் சரி, நீளத்திலையும் சரி, ஒசரத்திலையும் சரி, பத்மநாபரோட ஒசமா அவர் தான் இருக்காரு. பத்மநாபருக்கு தலைக்கீழ தான் இருக்க, இந்த கொடைக்கீழ தான் அவர் இருக்க. சுகமாக கண்கள் அறிகின்றார். வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருமானே இல்லை. இந்த வினதை சிறுவன் சிறகென்னும் வரவே வராது. திருவனந்தபுரத்தில் மாதிதேசம் என்னும் குலையின் கீழ் கீழ்வாணி அப்படின்னு சொல்லணும். மேலாப்பின் கீழ் கீழ்வாணி திருவனந்தபுரத்தே கண்டோமே அப்படின்னா பாபுரம் பாடணும். அனந்தன் குலையின் கீழ் கண்வளர்வாணி திருவனந்தபுரத்தே கண்டிப்பதான் எழுதணும். அதனால அந்த பரமபதம் ஆகிய வைகுண்டம் அத்தனை பெருசு. குழந்தைகள் பாகிசம் அவ்வளோ பெருசு அப்படின்னு ஆகாசத்தை காட்டிலும் பெருசு வைகுண்டம். அந்த வாசல்ல நுழையணும். அந்த பிரஜாநதி அவ்வளவு சிரேஷ்டம். அப்ப அந்த வைகுந்த நீள் வாசல் பூலோக வைகுந்தம் அப்படின்னா ஸ்ரீரங்கம். காவேரி விரசாதேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம். ஸ்ரீரங்கம் இருக்கே, ரங்கமந்திரம் கோவில் இருக்கு, அது ஸ்வயம் ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீரங்கமே ஸ்ரீவைகுண்டம். காவேரி இருக்கு, அதான் விரஜாநதியம். காவேரி விரசாதேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம். அங்கே சப்ரத்யக்ஷ அங்கேசன் பரவாசுதேவக. பரவாசுதேவன் யார் அப்படின்னா ரங்கேசன், ரங்கத்துடைய ஈசன் ரங்கேசன். அனந்தபுரி ஈசன் பத்மநாபன், அனந்தபுரீச அப்படின்னாலே பத்மநாபன். பிரத்யக்ஷம் பரமம் பதம் பிரணவார்த்தக பிரகாசக அப்படிதான் சொல்றார் ரங்கராஜன். சொல்றார் நாத பிரம்மத்துடைய அர்த்தம் ரங்கம், அவ்வளவுதான். ஓம்காரம் இருக்கேன், ஓம்காரத்துடைய அர்த்தம் ரகசியம் எல்லாம் ரங்கராஜன்.
நீங்க பதினாறு என்ன பண்ண போறான்னு தெரியுது. நான் பாத்துக்க ரங்க வைப்போம் சொல்லிட்டு
ஆச்சரியம். இந்த இளையாற்று நம்பிக்கு ஸ்ரீரங்கம் தான் கதி. உற்சவம் அப்படின்னா அங்குரார்ப்பணத்துக்கே போயிடுவார். முளைப்பயிர் உண்டு இல்லையா, அங்குரார்ப்பணம். அந்த அங்குரார்ப்பணத்தில் ஓடி முதல்ல நிற்பார். நிறைய பேருக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு உற்சவம் ஆரம்பமா தெரியாதான். இந்த இளையாற்று நம்பி வந்துட்டார் அப்படின்னா இன்னைக்கு உற்சவம் ஆரம்பம் அப்படின்னு அடையாளம். அவருடைய ஊர்லையும் பக்கத்து கிராமங்கள்லையும் இளையாற்று நம்பி ஸ்ரீரங்கம் போறார் அப்படின்னா உற்சவம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிடுவார். சில பேர் கேட்பாளா, இன்னைக்கு உற்சவம் இன்னைக்கா நாளைக்கா? உடனே இந்த கிராமத்திற்கு வாசல கவலையே படாது. விளையாட்டு நம்பி என்னைக்கு கிளம்புறாரோ அதுல இருந்து ஒரு நாளோ ரெண்டு நாளோ கழிச்சு உத்தம் ஏன்னு கேட்டு அவர் அங்குரார்ப்பணத்துக்கு அங்க போயிடுவார். அவரை கொண்டு ஸ்ரீரங்க உற்சவத்தை தீர்மானம் பண்ணுவான்னா இப்ப எவ்வளவு கரெக்டா போயிட்டு இருப்பார்னு பாத்துக்கோங்க. நம்ம எல்லாம் பத்மநாபர் கோவில் போறதுக்கு நிர்ணயம் பண்ண முடியுமா? இவா போனா மணி 8, இவா போனா மணி 9, இதா நீ போகலாம் பத்மநாபர் கோவில் லீவுன்னு யாராவது சொல்ல முடியும்? நம்ம ஒன்னும் சொல்ல, நம்மள வச்சு ஒரு நிர்ணயம் பண்ணவே முடியாது. பத்மநாபர் போனா போவோம், போகாமலும் இருப்போம், வாசல் வரைக்கும் போயிட்டு சமயம் ஆயிடுச்சுன்னு ஓடி வருவோம், என்ன பண்ணுவோம்? நமக்கே ஒரு ஸ்திரமில்லாத புத்தி, அஸ்திர புத்தி. அஸ்திரமா இருக்கணும், லட்சியத்தை அடிக்கிறது வந்து அஸ்திரமா இருக்கு. இவர் போவார் இளையாற்று நம்பி, வருஷா வருஷம் போயிடுவார். இவர் வந்தாலே ரங்கராஜன், ரங்கராஜன் சமயத்தை மறந்துடுவார். உற்சவம் என்னன்னு இளையாற்று நம்பியை பார்த்தோம்னு அர்ச்சகர் கேட்பாங்க, என்ன உற்சவமா? உடனே அர்ச்சகர் கோபம், என்ன பெருமா இது கூட தெரியாது அவனுக்கு உற்சவம்னு தெரியலையாங்க. தெரியல, பக்தர்கள் உற்சவத்துல என்னுடைய உற்சவம் மறந்து போயிடுறது. ஜனனோத்சவம் கர்ப்போத்சவம் எல்லாம் தெரியல, பக்தோத்சவம் தான் பெருசா தெரியுது. பக்தால பார்த்தாதான் உற்சவ சுகமா இருக்கு. சரி, இப்ப மட்டும் எங்கேயிருந்து ஞாபகம் வந்தது? எங்களெல்லாம் பார்த்தா உற்சவத்தை இருக்க மாதிரி தெரியல. நீங்க இங்க பர்மனண்டா இங்க இருக்கு, அதனால பெருசா உற்சவ கலை தெரியறது இல்லை. என் நிலையாற்று நம்பி வந்தான்னா உற்சவம்னு எனக்கு புரியல. ரங்கராஜனுக்கே உற்சவ ஞாபகம், இளையாற்று நம்பியை பார்த்து நம்ம என்ன ஒரு பக்தனா இருக்கு. நம்ம பார்த்துக்கோங்க, நம்மள பார்த்து பத்மநாபர் ஞாபகம் வருமா? நமக்கு பத்மநாபர் நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு பஞ்சாங்கத்தெல்லாம் போட்டு டிவி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி வாசல் எல்லாம் எழுதி போட்டு உற்சவ ஆரம்பம்னு ஒரு 10,000 ரூபாய் 10 பேர் சொன்னாதான், ஓ ஆமா இன்னைக்கா நாளைக்கு திருப்பி இன்னைக்கு தானே உற்சவ ஆரம்பம், நாளைக்கா அப்ப கூட ஒரு தீர்மானம் இன்னைக்கு உற்சவ ஆரம்பம்னு சொல்லமாட்டோம். எத்தனையோ தடவை எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல திருவனந்தபுரத்துக்கு அவ்வளவு உற்சவமா அப்படின்னா ஒரு விஷயம் கேட்டு சொல்றேன், பார்த்து சொல்றேன், நாளைக்கு சொல்றேன் தோ அப்படின்னு சொல்றது. இன்னி வரைக்கும் ஒரு திருவனந்தபுரம் வாசி காண கிடைக்கிற நீ வேணாவது முடிச்சுக்கோங்க. அது எப்ப வேணா கேட்டேன், தெரிய வேண்டாமா? நம்ம பத்மநாபனுடைய உற்சவம் தெரிய வேண்டாமா? அவ்வளவு ஆச்சரியம் தடையாற்று நம்பி. அழகா சமயத்துல ஏதான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருப்பா, சாப்பிடறதுக்கு சமயம் ஆயிடு. உடனே கிரகத்துல சாப்பிடறதுக்கு சமயம் ஆயிடுது அப்படிங்கிற உடனே, ஓ உற்சவம் வந்துருதா அப்படிங்கிற. அவருக்கு சாப்பாடு இல்லைன்னா உற்சவம், உற்சவம் போறாரா ரங்கநாதன் சாப்பிட்டு வருவாரா, அதையே வச்சுட்டு அடுத்த சாப்பாடு சாப்பாடு வரையும் காத்துட்டு இருப்பாரு. என்ன மனசு பாருங்க, அந்த சாபம், அந்த தாகம், அதுதான் சாப்பாடு. உண்ணும் சோறு பருகும் நீர் சென்னும் வெற்றில எல்லாம் ரங்க உற்சவம், ரெண்ட உற்சவம். அதுதான் அவருக்கு பரமபோக்கியம் அசாரான்னு இருப்பார். அவ்வளவு சிரேஷ்டம். வருஷா வருஷம் போயிடுவா எல்லா உற்சவத்துக்கும். ஒண்ணு தெரியாது, உற்சவத்துக்காக வாழ்ந்துட்டு இருந்த, உற்சவத்துக்காக ஒரு வாழ்க்கை. நம்ம உற்சவம் வெளில போவோம், அதான் உற்சவம் என்ன பண்றது வெளியே கட்டாயம் போக வேண்டிய அவசியம் இருக்கு. நம்மளாம் சொல்லுவோம் பத்மநாபர் உற்சவத்துட்டு இறங்கியா தோட்டம் இருக்கான். என்ன பிரயோஜனம் பத்மநாபர் உற்சவம் அனுபவிக்காங்க, என்ன சுகம்? இவ கரெக்டா வந்துருவா. இப்படி ஏ காலம் போயிட்டு இருக்கு, உற்சவத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்க. மத்த சமயத்துல லௌகீகமான காரியங்கள், உற்சவம் அனுபவிக்கிறதுக்காக உயிர் வாழ்ந்துட்டு இருக்க, உற்சவம் அனுபவிக்கிறதுக்காக குடும்ப தர்ஷன் இருக்க, உற்சவம் அனுபவிக்கிறதுக்காக சம்பாதிக்க, உற்சவம் அனுபவிக்கிறதுக்காக நித்தியம் இருந்துக்கிறது. வயசாயிருச்சு, எப்பொழுதும் போயிடுவார். சொல்லாத வயசுல கூட எப்படியோ போயிடுவார். கரெக்டா அங்குரார்பணம் அப்படின்னா முதல்ல நிற்பார் இளையாற்று நம்பி. வந்துட்டீங்களா? நமக்கு வேற வேலையே கிடையாதான் ஸ்ரீரங்கத்து பத்திரங்கள்லாம் கிண்டல் பண்ணுவார். எப்படா அப்ப உற்சவம்னு காத்துட்டு இருப்பேடா அப்படின்னு அவர் சொன்னார். உற்சவத்துக்காகவே ஜீக்கிறேன் ஜீக்கிறேன் அப்படின்னு மனுஷன் ஒரு நாள் லீவு போடுறது இல்லை. ரங்கராஜன் ஒரு நாள் காலம் தெரியாமல் இவர் தள்ள மாட்டார் போல இருக்கு அப்படின்னு. ஒரு சந்தர்ப்பத்துல உற்சவம் ஆரம்பமாயிடுச்சு. அங்குரார்த்தம் எல்லாரும் பேசுறா இதையாட்டு நம்பிய காணமே அப்படின்னு பேசுறா. காணலை அவர எப்பொழுதும் வந்துருவாரு. இப்படி ரங்கராஜன் செய்திருந்தும் பேடுறாரு. ரங்கராஜன் பேடுறாங்க உடனே. ரங்கராஜனுடைய பிரிய பக்தர்கள் எல்லாம் என்ன ரங்கா நாங்கெல்லாம் இங்க இருக்கோம் யார பேடுறா? இல்ல நம்ம நம் கண்ணாலம். கண்ணாலம்னா விசேஷம்னு அர்த்தம். நம் கண்ணாலம் விளையாட்டு நம்பிய காணமே அதான் தேடுறேன் அப்படின்னு. ரங்கராஜன் அந்த உற்சவத்துறவன் கண்கள் தேடுறவன். என் விளையாட்டு நம்பி எங்கேன்னு தேடுறான். சரி வந்துருவானா இருக்கும். அதாவது லேட்டாயிருக்கு போல இருக்கு. காத்தால ஆச்சு, மத்தியானம் ஆயிடுச்சு, அடுத்த நாள் ஆயாச்சு, அஞ்சு நாள் ஆயாச்சு, ஆறாறு நாள் நீ எப்படி கலந்து போய் வந்து நின்ன விளையாட்டு நம்பி. ரங்கராஜன் காத்தா அப்பா வந்தியா, நீ வரவே நம்ம கண்ணாலம் வந்து ஒரு சிறப்பே இதான். நீ வராம நம்முடைய உற்சவத்துக்கு ஒரு அழகு இல்லாம போயிருக்கு. நீ வந்துட்டீங்கன்னா அப்படி கை கூப்பின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கண்கள் ஆனந்த பாஷம் வழியும். உன்னுடைய சந்தோஷத்தை பார்த்தே அது உற்சவம் குதூகலமா இருக்கும். மற்றவாள் ருதியா பாக்குறா. மற்றவாள் மற்றவாளுக்கு தான் உற்சவம். வேற புதுசா வந்துட்டாங்க அந்த அகம்பாவத்தை காட்டுவா. இந்த உற்சவம் அப்படிதான் அவங்க தெரியாது இல்லையா நாங்க சொல்றோம் அப்படின்னு. பகவான் பெருசா தெரிய மாட்டான். இப்ப எங்களுக்கு தெரியும் சொல்றதுதான் பிராதான்யமாவே காட்டுவான். திருவனந்தபுரத்துலயே பாத்துக்கேன். உற்சவ காலத்துல தெரியாம போயிருக்கீங்கன்னா அவாவா உபன்யாசங்கள் தான். உபன்யாசம் மண்டலம் தப்பே கிடையாது. பத்மநாபனை பத்தி சொல்றது அவ்வளவு சுகம். கேட்கறதுக்கு காத்துட்டு இருக்கும். ஆனா பகவான் பத்மநாபன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுத்துருக்கான். எனக்கு பத்மநாபன் பூரணமா தெரியும்னு ஒரு சென்ஸ் சொல்ல முடியாது. வாவாளுக்கு முடிஞ்ச வரைக்கும் அனுபவிச்சிருக்கோம். அவ்வளவுதான். 50 வருஷம் இருந்து அனுபவிக்கிறவாளும் உண்டு, 5 வருஷம் ஆனவாளும் உண்டு, 5 நாள் ஆனவாளும் உண்டு, நிறைய உண்டு. திருவனந்தபுரம் வராமலேயே பத்மநாபன் அனுபவிக்கிறவாளும் உண்டு. ஆழ்வார்கள் பாசுரங்கள் மூலமா அனுபவிக்கிறவா பல கோடி பேர் உண்டு. நிறைய பேர் உண்டு. விதவிதமா எப்பொழுதுமே திருவனந்தபுரம் போயிட்டு வந்தோம்னா பத்மநாபன் கேட்குச்சீரா அப்படின்பா. ஆச்சரியமா இருக்கும். அறிஞரா திருக்குறுங்குடியில கேட்பா சமயத்துல எங்கேருந்து வருகிறது தேவரீர் அப்படின்வா. அதனுடைய திருவனந்தபுரத்துல வரேன் பத்மநாப சோக்கியமா அப்படின்வா. பத்மநாப சோக்கியமானுவா அசந்து எப்படி இருக்காங்க பத்மநாபன் அப்படின்வா. திருக்குறுங்குடியில இருந்துட்டு அதனால தான் அந்த பார சுத்தி ஆச்சரியம். விளையாட்டு நம்பி நடத்தவே பிரபு கத்துன ஒரு பிரியம். அவர் வந்து சொல்லுவார் எல்லாருக்கும் யாராவது வேகானா அழகா பத்ம ரங்கராஜன் வராது சொல்லி நடக்கிறார். பாருங்க அழகா இருக்கும் ரங்கராஜன் அனுபவம் இப்படி சொல்லுவார். தான் சொல்றேன்ற பெருமை இருக்காரு. இப்ப கடைசியா 6வது நாள் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டார். அப்பா அடா ஏண்டா என்ன ஆச்சு ஏன் லேட்டு ஏதாவது முக்கியமான காரியமோ அப்படின்னு கிண்டலா பரிகாசமா கேட்கிறார் ரங்கராஜன். உடனே இளையாற்று நம்பி சொல்ற பிரபோ சரீரத்தை கொடுத்தார் வயசு ஆயிடுச்சு போக்குவரத்துக்கு இளைஞ்சலா இருக்குன்ற போயிட்டு வர முடியலையா. அப்பப்ப டிராபிக் ஜாம் ஆகுது. எது என்ன சமயத்துல எங்க நிறுத்துன்னு தெரிய மாட்டேங்குது. கால் நன்னா இருக்கேன்னு பார்த்தா தலை ஆடுறது சனியா. தலை சரியில்லையே அப்படின்னு பார்த்தா கண்ணு மங்கள ஆகிறது. அதனால ஒவ்வொன்றும் அங்கங்க ஒவ்வொன்றும் அப்பப்ப ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கு மக்கர் பண்றது. சரீரத்துக்கு வயசாயிடுச்சு இல்லையா அதனால கட்டு தடுமாறி அப்படியே வந்து சேர்ந்தேன். அப்படியா என்ன பண்ணலாம்னு சொல்றாய்? சரீரம் போக்குவரத்துக்கு சுகமா இல்லை. அதனால உற்சவத்துக்குலாம் லேட்டா வரும்படியான துர்பாகியம் சம்பவிச்சிருக்கு. ரொம்ப வயசாயிடுச்சு. சரீரத்துக்கு வயசாயிருக்கு, தனக்கு வயசாயிருக்குன்னு சொல்லல. சாதாரண வயசானவெல்லாம் பாருங்க ரொம்ப வயசாயிருக்கு எனக்கு அப்படின்னு. நிஜமா சரீரத்துக்கு மட்டும்தான் வயசாயிருக்கு. மனசுக்கு இங்கே வயசாச்சா? ஆத்மாவெல்லாம் விட்டுவோம், தத்துவம்லாம் விட்டுவோம். அது அடுத்த கதை. நாக்குக்கு வயசாச்சா? இன்ன வரைக்கும் நாக்கு வயசான வயசானவா நான் பார்த்ததே இல்லை. நாக்குக்கு வயசாகிட்டுன்னு சொல்ல வயசானவா கிடையவே கிடையாது.
கண்ணு தெரியல, காது கேட்கல, எல்லாம் சொல்லுவான். வர வர நாக்கு ருச்சியே தெரியலன்னு சொல்றவாங்க. பார்த்ததே 85 வயசு நான் பார்த்தேன். 85 வயசு 90 வயசு சீட கடிக்க முடியாது. ருச்சியில போட்டு அடிச்சு கொடுத்து சாப்பிடுவான். அந்த ஃபோன் எடுத்து சாப்பிடுறான். ஆசைகள் வயசானா போல தெரியறது, எதிர்பார்ப்புகள் வயசான மாதிரி தெரியறது. அதனால சரீரத்துக்கு தான் வயசாகிறது. ஒரு சொன்னா சரீரம் ரொம்ப வயசாகிடுது, போக்குவரத்துக்கு போதா இல்லை. முன்ன மாதிரி நினைச்சா ஓட முடியல, நினைச்சா உட்கார முடியல, நினைச்சா தூங்க முடியல, நினைச்சதெல்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டம் உண்டு. இப்ப அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, நான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். நான் ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு கேட்கறது. இத்தனை மணிக்கு எழுதுன்னு அப்பதான் நல்லா தூங்குறது. இப்ப சாப்பிடுவோம் அப்படின்னு அதை பசிக்கவே அப்படின்றது. நான் ஒண்ணு சொல்றேன், இவ்வளவு வருஷமா அதை பழக்கப்படுத்திட்டு வந்திருக்கேன். ஆனா அது தாயிஷத்துக்கு ஓடிட்டு இருக்கு. தாயிஷத்துக்கு பிரேக் இல்லாத வண்டி மாதிரி எங்க போய் முட்டி நிக்கும்னு தெரியும். அப்படி ஓடிட்டு இருக்கு. அவ்வளவுதான், எல்லா பாசம் காயண்டு போய் கிடக்கு. அதனால அப்படின்னா அப்படியே பெருமாள் பக்கத்திலேயே அப்படி இருந்தா தேவலை, அப்படி உற்சவத்தை அனுபவிச்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னார். உடனே ரங்கராஜன், அப்படியா சரி, அப்ப இங்கேயே இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். இங்கேயே இருன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ரங்கன் திருவீதியுடா வந்துட்டு இருக்கார். அழகிய மணவாளன் நம்பருமா இவர் அப்பதான் பாதி வெளியிலதான் வீதியிலதான் பார்த்தா வீதியில ரங்கராஜன் ஒரு பேசிட்டு இருந்தார். அப்படின்னா சரி, இனிமேல் இங்கேயே இருந்துடும், போக்குவரத்து இடங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜன் அந்த பக்கம் போனார். அவர் அந்த பக்கம் போனார், இவர் இந்த பக்கம் விழுந்தார். விளையாட்சி நம்பி எல்லாரும் போய் பார்த்தா ஜீவன் கிளம்பியாச்சு. ரங்கராஜனோட போச்சு. இங்கேயே இருந்தார் இல்லையா, அவள்தான் சரீரத்தை விட்டார். அது கஷ்டம். ஏன்னா பகவான் சொல்லிட்டா இனிமேல் இங்கேயே இருந்தா ரங்கராஜன் தன்னோட எதுன்னு சொல்லிட்டார். உடனே பார்த்தா ரங்கா தப்பக்குன்னு இப்படி விழுந்தார் கீழே. பாக்யமா பாக்யமா பீஷ்ம பிதாமகர் போல இச்சா மிருத்யு. இது பீஷ்மாஷ்டமி. கிருஷ்ணா பீஷ்ம ரொம்ப அழகா சொல்றார், கிருஷ்ணா சரீரத்துக்கு வயசா இருக்கு, ரொம்ப கலப்பா இருக்கு, இதை விட்டுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய உத்தரவு வேணுன்ற பேர்பட்ட பக்தி. நிஜமாவே ராமனெல்லாம் சொல்றோம், என்னை பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்காக பரமத்தியாகம் பண்ணது பீஷ்மர் தான். ராமன்லாம் போனார்னா ராவணவதம் காரணம் கூட சீதைய வருஷமத்தை கூண்டு போயிட்டேன். சீதையை கூண்டு போக வேண்டாம் கூட பரவாயில்ல. சொன்னாரே தகப்பனாருக்காக பரிதவிச்சு தன்னுடைய சோங்களை விட்டவர்கள் முதல்ல யாருன்னா பீஷ்மர் தான். இல்லாக்கா சாந்தன் மகாராஜாவுக்குலாம் சரித்திரத்துல ஒரு இடம் கிடைக்குமா? இப்படி ஒரு பிள்ளையை பத்திக்கல அப்படின்னா சாந்தன் மகாராஜா சந்தன் மகாராஜாவுக்குலாம் ஒரு நிலையே கிடையாது, நிலையே கிடையாது. சொன்னா சொல்ற சத்தியம் நல்லா ஏற்பட்ட தியாகிகள். தன்னப்பாவுக்காக ராஜ்யம் வேண்டாம், தன்னப்பாவுக்காக கல்யாணம் பண்ணியாது. அழகு பீஷ்மரை பார்த்து மயங்காதவா கிடையாது. இச்சா மிருத்யு இப்பேரோட ஆசீர்வாதம். அப்பாவோட அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாடா லோகத்தை. ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவ ஒரு நீ சம்படவ ஸ்திரீயோட குற்றம் நடத்துறதுக்காக இவர் தியாகம் பண்ணாரா? உடனே நீ நினைச்ச போது உனக்கு மரணம் சம்பவத்தில் இவர் அப்பாவோட ஆசீர்வாதமா கட்சி போட்டு உரைக்கணும். இந்த அப்பாவை பிள்ளைக்கு வேறதான ஒரு பெரிய ஆசீர்வாதம் நல்ல இச்சா மிருத்தியூன்னு ஒரு ஆசீர்வாதம். இது ஒரு ஆசீர்வாதமா சுவாமிக்கு? வேற எந்த ஆசீர்வாதம் நம்ம தகுதி இல்லை. இவரை பெற்ற ஒரு தகுதி தான், வேற ஒரு தகுதி கிடையாது. அது தவிர அவருக்கு தெரியும் ஆச்சரியமா இவன் கிருஷ்ண பக்தன், இவனோட எல்லாத்தையும் கிருஷ்ணன் பார்த்துப்பாரு. நான் என்ன கொடுக்கறது? அப்பாவுடைய சாமி இச்சா மிருத்தியூடு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கறேன்னு அதை பிடிச்சென்று அவ்வளவு அழகா ஜோரா இந்த தேதியில தான் குருக்ஷேத்திரம் முடிஞ்ச உடனே உச்சரை விட்டான். யுத்தம் வரைக்கும் பிடிச்சிட்டு இருந்தா கண்ணன் என்னெல்லாம் அபகாசம் பண்றான்னு பார்க்கணும். இல்லாட்டி குருக்ஷேத்திர யுத்தத்துடைய முடிவு தெரியணும்னு ஆசை இல்லை, கண்ணனுடைய லீலைகளை அனுபவிக்கணும்னு ஆசை. தகப்பனாவன் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவ்வளவு அழகா எங்க கிருஷ்ணன் இருக்கான், அங்க தர்மம் இருக்கு, எங்க தர்மம் இருக்கோ அதுதான் ஜெயிக்கும். ஹே கிருஷ்ணா அப்படின்னு விழுந்தார் கண்ணன். கண்கள்லேருந்தே கண்ணீர் வரவழைச்ச ஒரு மகாத்மா.
இன்னைக்கு ஒரு பீஷ்மன் எனக்கு கிடைக்க மாட்டான் அந்தன்னு பீஷ்ம பிதாமகர். இன்னைக்கு அவருக்கு தர்ப்பணம் பண்ணோம்னா புத்திர தோஷம் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அவ்வளவு விசேஷமா சொல்றேன், இன்னைக்கு வடக்குல எல்லாம் கொண்டாடுவோம், இன்னைக்கு பண்டரபூர்ல பாக்கணும், இன்னைக்கு பண்டரிபுரம் போகணும். ஆ அந்த க்ஷணங்கள் இனிப்பா வரிசை பீஷ்மாஷ்டமிக்காக சந்திரபாத ஜலம் திறந்து விடுவோம், புது ஜலம் வரும். நேற்றுக்கு இன்னைக்கு அந்த ஜலம் அது ஓடும், சந்திரபாதர்கள் முங்கு முங்கி குளிச்சு அது போய் பாண்டவனை பார்க்கிற சுக்காமே தண்ணீர்தான். நம்ம ஊரெல்லாம் ஒன்று பெருசா பீஷ்மாஷ்டமி தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் இங்கேயுமே தமிழ்நாட்டிலேயோ கேரளாலேயோ பீஷ்மாஷ்டமிக்கு ஒரு பெரிய ஒரு கோலாகலம் தான் இல்லை. நான் பார்த்த ஒரே இடம் சந்திரீபுரம் குருஷேதரில் கூட கோலாகலமா இருக்கும்னு தெரியாது. அங்கதான் உசுர விட்டார் பீஷ்ம பிதாமகர், அங்க கூட இருக்குமானு தெரியாது. ஆனா சந்திரீபுரத்துல கோலாகலம் பீஷ்மாஷ்டமிக்கு எத்தனையோ பேர் விரதம் இருப்பா, சில விரதம் இருக்கிறது அவ்வளவு விசேஷம். அது இஸ்கான்காரா இருக்கா இல்லையா, அதெல்லாம் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் உண்டு. அதெல்லாம் அந்த பீஷ்மாஷ்டமிக்கு விரதம் இருப்பான், அதிலிருந்து சங்காலம் வரைக்கும் விரதம் இருந்து சாகலதம் வாசிக்க. அப்ப இன்னைக்கு தகசனாம் வாசிக்கிறது அவ்வளவு விசேஷம். இன்னைக்கு தகசனாம் வாசிக்கணும், இன்னைக்கு தகசனாம கேட்கறது சொல்றது ஸ்மரிக்கிறது அத்தனை சிரேஷ்டம். ஏன்னா பகவான் அதை பார்த்து நமக்கு ஒரு ரவம் மோட்சம் கொடுத்துருவோம், இவ்வளவு இன்னைக்கே கொடுத்தாலும் கொடுத்துருவோம். யாருக்கு தைரியம் வரைக்கும் தெரியாது, மோட்சம் போகிற தைரியம் இது வரைக்கும் ரொம்ப துர்லபமா யாரோ சில பேர்கள் மட்டும்தான் நான் பார்த்துக்கிறது. அவ்வளவு அவசரமா தான் போகணும், அவ்வளவு அவசரமா தான் மோட்சத்துக்கு மட்டும் அவசரமே கிடையாது. எல்லாருக்கும் நானும் பார்த்துக்கேன், ரொம்ப துர்லபமா சில பேர் அவ கூட ரொம்ப துக்கமா இருக்கும்போது போனா தேவையில்லை, அவ்வளவுதான். ஆனந்தமா இருக்கும்போது நம்ம மோட்சத்துக்கு ஐஷன் போகணும்னு சொல்றதுக்கு ஆளு. அப்படி பீஷ்ம பிதாமகர் போல இந்த விளையாட்டு நம்பி சரி இங்கேயே இரண்டு ரங்கன்னு சொல்லிட்டு அடுத்த திருக்கு போனாலும் டொப்புனு விழுந்துட்டாராம். அத்தனை பேர் அசந்து போனான், என்ன ஆச்சரியம். ஊரை விட்டு ஊரு வந்து ஸ்ரீரங்க திவ்ய தேசத்துல ரங்கராஜ இடத்துல பேசிட்டு ரங்கன் இங்கேயே இருன்னு சொன்ன உடனே அந்த பக்கம் ரங்கன் இந்த பக்கம் விழுந்துறாரு. என்ன ஒரு பாக்கியத்தை, என்ன ஒரு பக்தி, இப்படி ஒரு பக்தி இருக்க வேண்டாமா ரங்கராஜ சரி இரு அப்படின்னு சொன்ன உடனே சரீரத்தை வச்சுட்டு இருக்க முடியாது, சரீரத்தை போட்டுட்டு ஆத்மாவோட இருந்துட்டாராம், ஆத்மாவே இருந்துட்டான். என்பதான் சொல்றான், நில்லன பெற்றேனோ இளையாற்று நம்பியை போலே நில் அப்படின்னு ரங்கராஜன் ஒரு வரம் கொடுத்துட்டான். இங்கே இரு, நம்மளும் பல ஊர்கள் போறோம், பல திவ்ய தேசங்கள் போறோம், திருப்பதி மலை ஏறி சீனிவாசன பார்த்து ஓம் அப்படின்னா பார்த்து பிடிச்சோம். அப்போ அதை பார்த்து அது கிடக்கிறாங்க, இறங்கலாம் ஊர் போய் சேரலாம் சொல்றது, நேரம் மேலூர் போய் சேரலாம் போக மாட்டேங்குது. சீனிவாசன் நன்னா பார்த்தா திரும்ப எதுக்கு ஊருக்கு போகணும், அப்பாடா இந்த சந்தோஷத்தோட மேலூர் போகலாம்னு போக மாட்டேங்குது. பச்சைக்கல் மண்டலத்தை போய் நிக்கிறோம், பத்மநாபனை பார்க்கணும், மன சந்தோஷமா இருக்கு. திரும்பி அந்த கீழே இறங்கி சம்சார பாகத்தை கால் நினைக்க வேண்டாம்னு போக மாட்டேன், திடீர்னு ஓடி வரலாம். சம்சார பாகம் நன்னா இருக்கு, குருகுரு ஓடி வந்துடலாம். நன்னா முக்கம் ஜோரா முழுகி தலைக்கிறதுக்கு கிடக்கிறான், ஒற்றைகள் மண்டலத்தை இறங்கிடுவோமா இல்லையா? அந்த பக்தி வேண்டாமா? சுவாமி அடியாள் வசல் துழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, நில்லன பெற்றேனோ இளையாற்று நம்பியை போலே. சுவாமி ராமானுஜர் ரங்கராஜனை ஸ்மரிச்சா, ஆனந்தத்தை தலைச்சா. இவர் நினைக்க நினைக்க இந்த திருக்கோளூர்ல ஒவ்வொரு பக்தாலும் அந்தந்த சம்பந்தப்பட்ட பகவானும் வந்துடுறாளாம். அந்த ஒரு பாக்கியம் திருக்கோளுக்கு வாய்ச்சிருக்கு. உடனேயே பெண்பிள்ளை அடுத்த வாக்கியம் ரொம்ப அழகா சொல்றார், நெடுந்தூரம் போனேனோ நாகமுனியை போலே, நெடுந்தூரம் போனேனோ நாகமுனியை போலே. ஸ்ரீமன் நாகமுனிகள் நிஜமாக இன்னைக்கும் அவருடைய வம்சத்தார் பலர் இருக்கார். திருவனந்தபுரத்தில் அந்த பாக்கியமும் கிடைச்சது ஸ்ரீமன் வாசுதேவாச்சாரியார். ஸ்ரீமன் நாகமுனிகளுடைய வம்சத்தார் ஆழ்வாத்திரங்கள்ல அறையர் இருக்கார். என்ன பிரச்சனை அடியனுக்கு அதுதான் நினைச்சுனது ஆச்சரியப்படுறேன். நிஜமாவே ஜாதியினாலையும் பிறப்பினாலையும் ஸ்ரீ வைஷ்ணவம் இல்லை, குருஜியம்மாவுடைய ஆசீர்வாதம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்னை பிடிச்சு எடுத்து. ஆனா அதுல எத்தனையோ ஆச்சரியமான மகாத்மாக்கள் வம்சத்தாரோட ஒரு பரிச்சை, மதுரகவி ஆழ்வாருடைய வம்சத்தாரோட நல்ல பரிச்சை, திருவாய்மொழி பிள்ளை வம்சத்தாரோட பரிச்சை, நிறைய எம்பார் வம்சத்தாரோட பரிச்சை,
திருமலை அனந்தாழ்வான வம்சத்தாவோட படிச்சேன். திருமலை அனந்தாழ்வான வம்சத்தான் பேஸ்புக் வழியா படிச்சேன். அருளாசனி இங்க இருந்தெல்லாம் பகவான் பரிச்சயம் போனதுல திருமலை அனந்தான் பிள்ளைகளே ஒருத்தர் உண்டு பேசிட்டு ஆச்சரியமா எல்லாரோடையும் ஒரு பரிச்சயத்தை எம்பெருமான் கொடுத்திருக்கான். ஸ்ரீமன் நாதமுனிகள் இல்லே அப்படின்னா திவ்ய பிரபந்தம் இல்ல, திவ்ய தேசம் இல்ல, திருப்பாவை இல்ல, எதுவுமே இல்ல. ஸ்ரீமன் நாதமுனிகள் தான் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அதுல சொல்லப்படுகின்ற நாத லக்ஷ்மிநாதன்னா நாராயண் பிரபு, லக்ஷ்மிநாத சமாரம்பாம் லக்ஷ்மிநாதன் ஆரம்பமாவும் கொண்டு நாக யாமுன மத்தியமா நாகமுனிகள் யாமுனாச்சாரிய மத்தியமாக கொண்டு என்னுடைய ஆச்சாரியன் வரைக்கும் இருக்கும்படியான குரு பரம்பரையை நான் நந்தனம் செய்வேன். இது சொன்னது கூறத்தாழ் தான். அவர் சொன்னது ராமானுஜரோட அஸ்மதாச்சாரிய பரியந்தாம். ஆனால் இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் அபாவா குரு வரைக்கும் இது போகும். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அந்த மாதிரி அத்வைத படத்திலையும் ஸ்லோகம் உண்டு. ஆச்சரிய ரமாநாத சமாரம்பாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் நிறைய உண்டு. அது அத்வைத சம்பிரதாயத்துல சங்கர் கோவிந்த பாதெல்லாம் மத்தியமா வச்சிருந்து அப்படிப்பட்ட குரு பரம்பரை நான் வந்தனம் செய்கின்றேன் அப்படின்னு ஸ்லோகம். மத்துவ சம்பிரதாயம் எல்லாத்தையுமே உண்டு. நாகமுனிகள் வீர நாராயண படம் இப்பொழுது அதையும் சேமிச்சேன். ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப அற்புதமான ஒரு கிருபர் வீர நாராயண புறம். சின்ன ஊர் மன்னனார் கோவில், காட்டு மன்னனார் கோவில்னு பேரு. காட்டும் மன்னனார் கோவில் அப்படின்னு பேர். அது கடைசியில காட்டு மன்னார் கோவில் ஆயிடுச்சு. அந்த ரத்தம்லாம் போனா காட்டு மன்னார் குடி அப்படின்னாதான் தெரியும். சின்ன ஊர் எவ்வளவு பெரிய குளம் சும்மா. எத்தனை ஆச்சரியமான மூசி தெரியுமா வீர நாராயணர் பல 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 பலன்னு சொல்லிப்பார். ஆச்சரியமான சன்னிதான் நாகமுனிகள் அங்க இருந்து பகவத் தியானம் பண்றார். ஆறாவமுதே அடியேன் உடலம் வென்பால் அப்படின்னு ஜோரா திருவாய்மொழியுடைய 10 பாசுரம் கேட்டு திருக்குடந்தையில சாங்கபாணி சன்னிதானத்துல ஆழ்வார்த்தனர் வேண்டு வந்த சில வைஷ்ணவா அந்த பாசுரத்தை சொல்லி அந்த பிரபுவை சேவிக்க அப்ப நின்றுட்டு இருந்த நாதமுனிகள் ரொம்ப விசேஷமா இருக்கே இதுன்னு கேட்க அவர்கள் இந்த சுவாமி அம்மாழ்வாருடைய திருவாய்மொழி 10 நன்னாருக்கு 1000 மொழிக்கு எங்களுக்கு தெரியாதுன்னுட்டார். உடனே தேடு இந்த ஆழ்வார் மொழி எல்லாம் போய் ஆழ்வார்த்த நகரிலேயும் திருவாய்மொழி தெரியாம யாரோ ஒருத்தர் மதுரகவி ஆழ்வார் வம்சத்தை சேர்ந்த பராங்குஷதாசர்னு ஒருத்தர் இருக்கார். அவரிடத்துல போய் கேட்டா தெரியும்னு சொல்ல உடனே திருக்கோளூர் எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் திருக்கோளூர் தான். திருக்கோளூர் போய் அவரிடத்துல அங்க உட்கார்ந்து நின்று கண்ணி நுண் திருத்தாம்பினால் கட்டுண்ணப்பண்ணிய பெருமாயன் என்னப்பன் நன்றி தென்கொருகோர் நம்பி என்னக்கா நன்றிக்கும் மமதூரும் என்னாவுக்கே அப்படின்னு மதுரகவி ஆழ்வாருடையதான கண்ணி நுண் திருத்தாம்ப கத்துண்டு அத 1000000 தடவை ஆழ்வார் தமிழில் திருப்புளி ஆழ்வார் திருமரத்தடி கீழே நின்று இவர் ஜபிக்க சுவாமி அம்மாழ்வார் பிரத்யக்ஷமாயி தன்னுடைய திருவாய்மொழி 1000 சொல்லி மத்த ஆழ்வாருடைய பிரபந்தங்களை சொல்லி இந்தெந்த ஆழ்வார்கள் பாடினார்கள் வந்த மகாத்மாக்களுடைய பலம் 4000 தான் மட்டுமே பாடின்னு சொல்லியிருக்கலாம். அம்மாழ்வார் நான் தான் பாடினேன் திருப்பாவை நான் தான் பாடினேன். அம்மாழ்வார் இந்தெந்த ஆழ்வார்கள் இந்தெந்த பாசுரங்கள் பாடினா அப்படின்னு சொன்னார். ஆண்டாள் திருப்பாவை பாடினா, திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி பாடினா எல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா நமக்கு கிடைச்சது அந்த திவ்ய பிரபந்தத்தை நாகமுனிகள் கத்துண்டு வீர நாராயணபுரத்துல இருந்துண்டு ஆச்சரியமா மேலையகத்தாழ்வான் கீழேகத்தாழ்வான்னு 2 பேருக்கு சொல்லி கொடுத்து லோகத்துல பிரசித்தம் பண்ணார். இல்லே அப்படின்னா தெரிஞ்சிருக்காரு எப்படி சேந்தாதிபுரம் அனந்தராம தீட்சிதர் நாராயணத்தை பிரகடனம் பண்ணார். இல்லாட்டி தமிழ்நாடு பக்கம்னா நாராயணின்ற ஒரு வஸ்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. தெரிஞ்ச வரைக்கும் சமீப காலத்துல நாராயணியும் பிராபல்யமானது முக்கியமான காரணம் அவர் நாராயண பக்கத்தில் எழுதினா அது குருவாயூரோட இருக்கு.
அதை தாண்டி பல இடங்கள்ல இன்னைக்கு நாராயணியம் பிராபல்யமாயிருக்கு அப்படின்னா நிஜமாவது பிரம்மஸ்ரீ செங்காடி மனசராமர் தீட்சிதர். ஏன்னா நாராயணியம் தான் அவர் ஜீவனை காப்பாச்சு. அவரு ஜீவிதத்துல பார்த்தோம்னா நாராயணியம் தான் பிராதான்யமா வச்சுருக்க. இந்த மாதிரி நாசமுடிகள் திவ்ய பிரபந்தத்தை பிராபல்யம் பண்ணா அவ்வளவு சிரமப்பட்டிருக்கார். கொஞ்சம் நிமிஷம் இல்லை, எப்பொழுதுமே தியானத்தில் இருப்பார் ஸ்ரீமத் நாதமுனிகள். இன்னைக்கும் நிறைய பேர் உண்டு ஸ்ரீமத் நாதமுனிகளுடைய அந்த ஊர்ல வீரநாராயணபுரத்திலேயே நம்ம சசங்கத்தை கூட ஒரு குழந்தை அங்க இருக்கிற பாக்கியது பகவான் கொடுத்துருக்கான். ஐயோ பிறந்து காட்டுமன்னார் கோவில்ல போய் வாழ்க்கை நடத்துற ஒரு பாக்கியம் தான் சாதாரணம். அவாதிலே பார்த்தா கோவில் தெரியும், காலகட்டத்தில் கண்ணை முடிச்சா கோவில் கோபுரம் தெரியும். அவாத்து நேர் எதிர்க்கதான் தெப்ப குழந்தை பார்த்தா கண்ணை முடிச்சு பார்த்தா தெப்ப குழந்தை திரும்பி பார்த்தா கோவில். சும்மா அப்படி கடவீதி போற மாதிரி இப்படி போனோம்னா இங்கே வராத கோவில் போற தூரம் அவள் கோவிலுக்கு வீரநாராயணனை போய் பார்க்கறது சம்மன் இருப்பாருமா வீரநாராயண மூர்த்தி. அதெல்லாம் தான் அசந்து போனேன். பகவான் எப்படி எல்லாம் அசுதா ரொம்ப அழகா சொல்ற சுவாமி ராமானுசர் கூரத்தால் தான் பரமதிக்கிறார்னு தெரிஞ்ச உடனேயே ஜோரா தன் தோல் அடுத்த சுண்டெடுத்து அது மேல போட்டு வீசல் குடிக்கிறார். என்ன எல்லாரும் என்ன இத்தனை ஆனந்தம் அப்படின்னு கேட்கிறார். அப்ப உடனே சுவாமி ராமானுஜர் சொல்றார், என்னுடைய சத்திஷ்யனுடைய சம்பந்தத்தினால எனக்கும் மோட்சம் லபிச்சது அப்படின்னு சார். ஆனா சத்குரு வார்த்தையை மீறி திருக்கோஷியூர்ல கோபுரத்து மேல ஏறி நின்று அஷ்டாட்சர மந்திரத்தை சொன்னேன், அதனால நரகம் என் தலையில இருந்தது, அடியன் கூரத்தாழ்வானோட சம்பந்தப்பட்டவன், அதனாலே எனக்கு மோட்சம் லபிச்சது. அந்த மாதிரி அடியனுக்கு உத்தமமான பல திவ்ய தேசங்கள்ல பக்தாளோட சம்பந்தம் இருக்கிறதுனால சுகமா பிரபு அனுபவிக்கிறது சாத்தியம். எங்க போனாலும் யாரோ ஒருத்தர் இருக்கா, அங்கங்க பெருமாள் யாரோ ஒருத்தர் நமக்கு சம்பந்தமா மாற்றி விட்டுருக்கலாம். அத்தனை ஒரு பாக்கியத்தை இன்னைக்கும் ஆழ்வாசம் எல்லாம் போனோம்னா என்ன ரொம்ப நாள் ஆளா காணும். அங்க இருக்கிற அந்த அர்ச்சகர் எல்லாம் சண்டை ஒருவர், என்ன நம்மாழ்வார சேவிக்காம எங்க போய் போனி அப்படிங்கிறார். அப்படி கேட்பார். சந்தர்ப்பத்துல அங்க ஆழ்வாருடைய திருமுடி சேவை ஆழ்வார் பரம கிருஷ்ண திருமுடி சேவை உண்டு. அந்த சமயத்துல நான் திருக்கோளூர் போயிட்டு கொஞ்சம் 11 மணிக்காக வந்தேன். அவர் 10:55 முடிஞ்சிருக்கு. ஆழ்வார் திருமுடி சேவை சேவிச்சீரா அப்படின்னா அப்படியே இல்ல அப்படின்னா எங்க போனியே அப்படி ஒரு முறை முறைச்சு ஆழ்வார் தண்ணீர் நிக்க வச்சுங்க. எல்லா கும்பலும் போய் அச்சு ஏகாதமா நிக்க வச்சுடா, திரையை விளக்கி உள்ளாச்சு போயிட்டாங்க. நான் என் கூட வந்து வாழ்ந்த அப்படியே உடனே சொன்ன மாதிரி திருக்கோளூர் போயிருந்தேன். ஆழ்வார சேவிக்காம உனக்கு திருக்கோளூர்ல என்ன வேலை அப்படின்னு, இல்ல சிஷ்யரை சேவிச்சுட்டு வரலாம்னு போனேன் அப்படின்னு. நமக்கு ஆழ்வார் முக்கியமா அவர் முக்கியமா அப்படின்னு நான் சொன்ன சன்னிதானத்தை ஆழ்வாருடைய திருவடிக்கு முன்னாடி நின்று இப்படி இல்ல ஏடாபுரமா கேள்வி கிட என்ன பதில், அதெல்லாம் கிட பதில் சொல்லித்தான் அவகணம் அப்படின்னு. உடனே நான் சொன்னேன் சிஷ்யர் தான் முக்கியம், மதுரகவி ஆழ்வார் பிடிச்சதுன்னு ஆழ்வார் கிடைச்சது அந்த தைரியத்துல தான் போனேன் அப்படி ஒரு தலை ஆசை அப்படின்னு அசந்து போனேன். அந்த உரிமை சில வருஷம் தான் பழக்கம், ஒரு 30-40 தடவை போயிருப்போம். ஆனா அவரோட ஒரு பரீட்சை, அதுதான் ஆச்சரியம். அது நிஜமாவே அதெல்லாம் ஒரு பரம அனுகிரகம், அது பரம அனுகிரகம், சாதகமான அனுகிரகம் எல்லாம் கிடையாது. நிஜமாவே அந்த சத்வங்க இருந்ததுனால அவருக்கு ஒரு சீமன் தந்ததுனால வீரநாராயணபுரம் போயே ஆக வேண்டிய ஒரு அவசியத்தை தெய்வம் கொடுத்து விடுச்சு. அப்படி இல்லைன்னா கூட தனியா வளங்க மாட்டோம், அப்புறம் போயிக்கலாம் அப்புறம் போயிக்கலாம் அப்புறம் போயிக்கலாம்னு வந்திருக்கேன். ஆனா அந்த சீமந்தம்ன்ற ஒரு ஏற்றத்துக்காக போக வேண்டியதுல முதல்ல வீரநாராயணபுரம்ன்றதான கிளம்பி கேட்டு கிளம்பிருக்க மாட்டேன். அது ஒன்னு விஷயம், வேறதான ஊரு அப்படின்னா அப்புறம் வரேன் அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு. காட்டும் மன்னனார் கோவில்ன்றதுனால சந்தோஷமான ஆசை அதை பெருமாள் நடத்தி கொடுத்தேன். அதுதான் சொல்லணும், அத்தனை ஒரு பாக்கியம். அங்க இருக்கவாழ்ந்தவர் வந்து உபன்யாசம் பண்ணணும்னா அதுவும் வீரநாராயணன் அனுகிரகம் பண்ணணும். காட்டு மன்னனார் கோவில் நாதமுனிகள் அந்த இடத்துல இருந்துட்டு தியானம் எல்லாம் பண்ணார். ஆச்சரியமா ஒரு நாள் தியானம் பண்ணிட்டு இருக்க அப்ப அழகா ராஜன் தன்னுடைய ராணிமார்களோட வந்திருந்தான் இவரை சேவிக்கிறது. இவர் தியானத்துல இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் காத்திருந்து பார்த்துட்டு அவன் கிளம்பி போனான். உடனே அவர் கண்ணை திறந்து பார்த்த உடனே ஸ்ரீமன் நாதமணிகளுடைய வீட்டில் இருந்தவர் சொன்ன அந்த மாதிரி ஒரு ராஜனும் நிறைய ஸ்திரீகளுமாக வந்து போனார்கள் அப்படின்னு சொன்னார். உடனே ஆஹா கெட்டேனே அப்படின்னு அழுது ஓட ஆரம்பிச்சுட்டார் வீட்டை விட்டுட்டு. சிவன் நாசமுடிகள் என்னடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பின்னாடியே அவரை துரத்திட்டு போனார்கள். போறவாளெல்லாம் பார்த்து கேட்கிறார், கண்ணனும் கோபிகளையும் பார்த்தீரோ அப்படின்னு. பார்த்தா கண்ணனும் கோபிகளும் எங்க, அதெல்லாம் புராண காலமாச்சு, இல்ல எங்காவது வந்துட்டு போனார்கள். அவரை இவரை வந்து சேமிக்கிறார். இவர் தேடுதல் தேடிட்டு போறார். கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, மூர்ச்சியே விழுந்துட்டார். அதுக்கப்புறமா சிஷ்யர்கள் போய் அவரை முகத்தை ஜலம் தெளிச்சு எழுப்புறார். உய்யக்கொண்டார் அவருடைய சிஷ்யர். அவருக்கு யோக ரகசியம் எல்லாம் தெரியும் சிவன் நாசமுடிகளுக்கு. அப்புறம் அவர் சிஷ்யர்கள்லாம் சொல்றாரு, ஏன் சுவாமி என்ன தெரிந்து வந்து கண்ணனையும் கோபிகளையும் தெரிந்து வந்து நம்மளாட்டு கண்ணனும் கோபிகளும் வரலையே, யார் வந்தார்கள்? ஆப்தரிக்கிறவா தான் ஒரு புருஷனும் நிறைய ஸ்திரீகளுமா வந்து போனார்கள். ஒரு ஆண் நிறைய பெண்கள்னாலே கண்ணன், என்ன ஒரு மனோபாவம். சாதாரணமா லோகத்தை நம்ம யாராவது அப்படி பார்த்தோம்னா சூர்த்தன் ஒரு பேர், பத்தாயிரமா அதை வார்த்தை சொல்லணும்னு சொல்லப்படாது. சூர்த்தன் அப்படின்னு ஒரு ஆண் பிள்ளையும் பல பெண் பிள்ளைகளுமா அலையறா அப்படின்னா அந்த ஆண் பிள்ளைக்கு சூர்த்தன் அப்படின்னு பேர். ஆனா இவருக்கு மனசுல கண்ணன் ஒரு அபிப்பிராயம். எப்படி ஒரு மன சம்பவம் நிறைய பேர் பார்க்கணும். ஸ்திரீ லோகத்தாலே அவளை பார்த்து எனக்கு கண்ணன்ற ஒரு பாவனை நம்ம தந்துருக்க. அவளை பார்த்தாவே காரி சூப்பரா மாதிரி தான் நடந்துக்கும். அவளை பார்த்தா அவர் முகம் எல்லாம் மாறும். ஆனா இவருக்கு கண்ணனும் கோபிகைகளும் அப்படின்னு ஒரு பாவம் சித்திச்சதுன்னா அவன் ரொம்ப தூரம் நடந்து போறார். வீரநாதனும் ரொம்ப தூரம் நடந்து போறார். இன்னொரு சந்தர்ப்பத்திலே அழகா ராஜன் மந்திரி அப்புறம் ராஜனுடைய ராணி காட்டுக்கு போயிட்டு அப்படி வந்தா வரவழியில வீரநாராயண ராஜனுக்கு ஒரு இடத்துல ரொம்ப அபிப்பிராயம். வரவழியில காட்டு ஒரு குழந்தை வேற பிடிச்சு கொண்டு வந்திருந்தா, எல்லாம் கொண்டு வந்து நின்று இருந்தா ரொம்ப நேரம் காத்திருந்து சரி சமயமா இருக்குமா நான் கிளம்புறேன் கிளம்பிட்டான் ராஜன். ராஜன் அந்த பக்கம் போன உடனே ஸ்ரீமன் நாகமணிகள் அகத்திருக்கவா சொன்னார்கள், ரெண்டு வில்லியும் ஒரு ஸ்திரீயும் ஒரு குரங்கும் வந்து போனார்கள். அவ்வளவுதான் ஆச்சரியமா. லக்ஷ்மண ஆச்சனேய சீதா சமேத ராமச்சந்திரமூர்த்தி வந்துட்டு போயிருக்காரு பாவம் சொல்லி. உடனே குடுகுடு குடுன்னு ஓடுற, தேடு 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 தேடுற. ரெண்டு வில்லிய பார்த்தேடா, ஒரு குரங்க பார்த்தேடா, ஒரு ஸ்திரீய பார்த்தேடா, பல பேருக்கு அப்பக்கெல்லாம் வைக்க மாதிரி ஓடி விடுதான் முடிவு பண்ணிட்டான். இவருடைய பாவம் தெரியல. யாருக்கு தேடி 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 போறார், எங்க போயும் கிடைக்கல. அப்படியே மூர்ச்சியாக விழுந்துட்டா. பின்னாடி சிஷ்யர்கள் ஓடி வந்தா, வந்தவர் எழுப்பறா, போயாச்சு. அச்சோ என் ராமனை பிரிஞ்சு நான் எதுக்கு ஜீவிதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜீவனை விட்டுட்டார். நெடுந்தூரம் போயிட்டார் ராவனை தேடிட்டு. அவனுடைய பரமபதம் ஆகிய வைகுண்டத்துக்கே போயிட்டார். என்ன ஒரு பாவம், நிஜமான அந்த ஒரு பாவம் நமக்கு வரணும் ஹதயத்துல. எத்தனை ஆச்சரியம் பாருங்கோ, ராமா ராமா ராமான்னு தேடிண்டு போனார். தேடிண்டு போய் ராமன் கிடைக்கலே அப்படின்னு உடனே, ஐயோ ராமன் அந்த சமயத்துல அகம்பாவத்தை இருந்தேனோ, ராம தியானத்தை மறந்தேனோ, எல்லாத்தையும் இழந்தேனோன்னு கதறி குழம்பி அழுதுக்கு விழுந்து உசிரப்பட்டுட்டார். அவருடைய பேரன்தான் யாமனாச்சாரி ஆளவந்தா. ஆளவந்தாளுடைய சிஷ்யர்ன சுவாமி ராமானுஜர். லக்ஷ்மீநாத கமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். பேர் பட்டவர்கள் நாதமணிகள். தண்ணிப்பட்ட பாட வாழ்க்கலாம் திவ்ய பிரபந்தம். நாதமணி வம்சத்தாருக்கே திவ்ய பிரபந்தம். பேச்சு வாக்கள் ஒரு நாதமணிகள் வம்சத்தாரு இன்னைக்கும் ஆச்சரியமா. அன்னைக்கு கூட இதுல இருந்த பொழுது விருத்தாந்தம் தொந்தரகாவத்தை சொல்லிட்டு இருந்தார். ஆழ்வாக்கம் இருக்கும்போது வேலுக்குடி வரதாச்சாரியன்னு ஒருத்தன், வேலுக்குடி கிருஷ்ணன் கதை அவருடைய தோப்பனார். அந்த ஆச்சரியமான அவரு நல்ல உபன்யாசகர், நல்ல விஷயம் தெரிஞ்சு. ஆழ்வாக்கம் ஒரு வருஷ காலம் வரைக்கும் உபன்யாசம் பண்ணிருக்கார் வேலுக்குடி வரதாச்சாரியன். ஒரு வருஷ காலம் பெரிய பாக்கியம், சும்மாதான் நடக்காது.
ஒரு வருஷம் ஒரு திடீரேசத்துல இருந்து உபன்யாசம் என்ற பாக்கியம் எல்லாம் நினைச்சு கூட கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒரு வாரம் பத்து நாள்லாம் இருக்கிறதே பெரிய பாக்கியம் தான். திடீரேசத்துல இருந்து நித்தியம் ஆழ்வார், அதுவும் ஆழ்வார் சன்னிதானத்திலேயே பின்னாடி என்ற திருப்பிடி ஆழ்வார் மரத்துக்கையே உட்கார்ந்து உபன்யாசம் எப்பேற்பட்ட வாங்கி ஒரு வருஷம். சாதாரண பாக்கியம் எல்லாம் கிடையாது, அவ்வளவு சிரேஷ்டம். அப்ப உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் அவருக்கு அப்ப குழந்தை கிடையாது. அப்பதான் போய் திருக்குறங்குடிய போய் சேமிச்சார் திருக்குறங்குடி ஜீயர். அப்ப திருக்குறங்குடி ஜீயர் சொன்னார், ஆழ்வாரை பத்தி சொல்லி ஆழ்வார் தான் சுந்தர பரிபூர்ண நம்பிராயர் ஆழ்வாரா வந்தார், அதனால ஒன்னும் கவலை வேண்டாம் அப்படின்னு சொன்ன. அப்படி பிறந்தவர் தான் வேலுக்குடி கிருஷ்ணன். சுந்தர பரிபூர்ண நம்பியுடைய அனுகிரகத்தினால பிறந்த குழந்தை. ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் பெரியவா விஷயம் தெரியறவா, தன்னை பத்தி வெளியில பிரஸ்தாபிக்கிறது இல்லை. இந்த விஷயம் எனக்கு திருக்குறங்குடி ஜீயர் சொன்னார், அதனால எனக்கு தெரியும் இந்த விஷயங்கள். எல்லாத்திலாம் வராது. எத்தனை ஆச்சரியமான உபன்யாசம் இனியோ மகாத்மாக்கள் நான் பார்த்து நிறைய ஒவ்வொருத்தரும் ஒரு அத்தியுதமான குணாதிசயம் அவ்வளவு சிரேஷ்டம். அப்பு வேலுக்குடி வரதாச்சாரியார் ஒருத்தரை பார்த்து உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டாராம். அப்ப உடனே அவர் அழகா 6-3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னடானா 6 திருவாய்மொழி 3 பாசுரம் சொல்லலாம் அப்படி அர்த்தம். எப்படி எல்லாம் பாருங்க என்ன வாக்கு சாதுரியம். உடனேயே அவருடனே அவருக்கு பேருக்கு 6 முத்தப்பன் பேரு அப்படின்னா, ஏன்னா அதுக்காக பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பன் அப்படி பேர் வரும். பொன்னப்பன் அது மடங்கு முத்தப்பன் என்ன ஒரு பாருங்க ஆச்சரியமா இப்படி எல்லாம் உண்டு பெரியவாளுடைய 6-3 நான் சொன்னேன். இந்த வாக்கு நான் சரியான பாசுரத்தை இலக்க நம்பர் நான் சொல்லல, ஒரு பொதுவா சொன்னேன். அந்த பாபுரத்துடைய இது சொன்னதுக்கு கண்டுபிடிச்சா அப்படின்னா அந்த அளவுக்கு விசேஷம் இந்த திவ்ய பிரபந்தம். இன்னைக்கு இந்த விசேஷமா இருக்கு, கொண்டாடுறோம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா நிஜமாவே ஆச்சரியமான குருக்கள் சிவன் நாதமுனிகள். நிஜமாவே அத்தனை பேருமே வம்சத்துக்கே தன்யோஸ்மின்னு சொல்லணும், அப்படின்னு சொல்லிட்டார். நெடுந்தூரம் போனேனோ நாதமுனியை போலே, நாதமுனிகள் போலே நான் என்ன நெடுந்தூரம் போனேனா அப்படின்னு கேட்கிறேன். நீதி வாக்கியம் ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
Thank you.
சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமா